அல்லேலூய துதி மகிமை என்றும் இயேசுவுக்கு செலுத்திடுவோம். அல்லேலூய துதி மகிமை என்றும் இயேசுவுக்கு செலுத்திடுவோம். அல்லேலூயா 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 அல்லேலூயா. என்னை பின்தொடர்பவர் இருளில் நடக்க மாட்டார், வாழ்வுக்கு வழிகாட்டும் ஒளியை கொண்டிருப்பார் என்கிறார் ஆண்டவர். அல்லேலூயா அல்லேலூயா துதி மகிமை என்றும் இயேசுவுக்கு செலுத்திடுவோம். அல்லேலூயா துதி மகிமை என்றும் இயேசுவுக்கு செலுத்திடுவோம். அல்லேலூயா 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 அல்லேலூயா.
ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக,
உம் ஆன்மாவோடும் இருப்பாராக.
யோவான் எழுதிய தூயின செய்தியிலிருந்து வாசகம்.
ஆண்டவரே மாட்சி உமக்கே.
அதிகாரம் 12 இறை வார்த்தைகள் 24-26. இயேசு தம் சீடரை நோக்கி கூறியது, கோதுமை மணி மண்ணில் விழுந்து மடியாவிட்டால் அது அப்படியே இருக்கும், அது மடிந்தால்தான் மிகுந்த விளைச்சலை அளிக்கும் என உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன். தமக்கென்றே வாழ்வோர் தம் வாழ்வை இழந்து விடுவர், இவ்வுலகில் தம் வாழ்வை பொருட்டாக கருதாதோர் நிலை வாழ்வுக்கு தம்மை உரியவராக்குவர். எனக்கு தொண்டு செய்வோர் என்னை பின்பற்றட்டும், நான் இருக்கும் இடத்தில் என் தொண்டரும் இருப்பர். எனக்கு தொண்டு செய்வோருக்கு தந்தை மதிப்பளிக்கிறார்.
ஆண்டவரின் அருள்வாக்கு.
கிறிஸ்துவே உமக்கு புகழ்.
ஆண்டவருக்குள் பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளே, இந்த அருமையான நாளில் ஆண்டவருடைய இறை பரிசனத்தில் கூடி வந்திருக்கிற உங்கள் எல்லோரையும் அதே ஆண்டவருடைய பெயராலே வாழ்த்தி வரவேற்கிறோம். நாங்கள் வாழ்த்துகிற போது வரவேற்கிற போது பொதுவாக நம்ம பெரியவங்களை வாழ்த்துறது, சிறு பிள்ளைகள் அப்பப்போ பார்ப்பாங்க. ஆனால் இந்த நிகழ்ச்சியின் ஊடாக நாங்கள் வரவேற்பை அளிக்கிற பொழுது மிகச்சிறப்பாக குழந்தைகளுக்கு இந்த வரவேற்பை நாங்கள் கொடுக்க வேண்டியிருக்கிறது. குழந்தைகள் அப்படின்னா அது பிறந்ததுலேருந்து அது பேசக்கூட தெரியாத குட்டீஸ் நிறைய பேர் இதில் இருக்கிறாங்க, அவங்களையும் நாங்கள் பெருமையோடு வரவேற்கிறோம் இந்த அருமையான நிகழ்ச்சிக்கு. ஏன்னா அவங்க எங்களுடைய ஆடியன்ஸினுடைய நிலையில் ரொம்ப வல்லமையாக நின்று கொண்டிருக்கிறாங்க. படுத்திருக்கிற பேபீஸ்லேருந்து எல்லாம் நம்மளை பார்க்குறாங்க, நம்மளுடைய திருப்பலியை அவங்க பங்கெடுக்கிறாங்க. ஒரு அம்மா சொன்னாங்க, வயிற்றில் இருக்கும்போது கேட்டுக்கிட்டே இருந்தது, இப்போ வெளியில் வந்தோடனே சத்தம் கேட்டோடனே ஓடி வந்து திரும்பி பார்க்குது, படுத்திருக்கிறது புரண்டுக்கிட்டு பார்க்குது அந்த சத்தம் கேட்குறது. அதுங்களுக்கு தே ஆர் ஆல்ரெடி டியூன்டு வித் த சவுண்ட் அண்ட் த கிரேஸ். அதான் வெறும் சத்தத்தை மட்டும் நம்ம சொல்ல முடியாது. இந்த பரிசுத்தமான பலி நடக்கிற இடத்துல அந்த வானதூதர்கள் இந்த குழந்தைகளோடு அவங்க என்ன செய்கிறாங்க, அவங்க போய் உறவாடுவாங்க, அவங்க போய் பேசுவாங்க. இந்த நிகழ்ச்சிகள் எல்லாம் அந்த குழந்தைகளுக்கு அதை அறியாத நிலையில், நம்ம சொல்கிற அறியாத நிலையில் அவங்க பெரிய வல்லமையான ஆசீர்வாதங்களோடு தொடர்பில் இருப்பாங்க. இது ஒரு அருமையான காரியம், அதை இந்த நாளிலே நம்ம உறுதி செய்கிறோம். குழந்தைகள் ஆண்டவர் பக்கமாக ஈர்க்கப்பட்டு கொண்டிருக்கிற அடையாளங்கள் எல்லாம் அடுத்து ஒரு அபிஷேகமான தலைமுறை ஒன்றை ஆண்டவர் உருவாக்கி கொண்டே இருக்கிறார். ஆண்டவருடைய அந்த வழிகள் எல்லாம் வித்தியாசமானவை, நம்ம புரிந்து கொள்ள முடியாது. நம்ம நினச்சிக்கிட்டு இருக்கோம் நம்ம அறிவில் அதை செய்தோம் இதை செய்தோம் ஆண்டவருக்காக அப்படி இப்படின்னு நம்ம பெருமை அடிக்கலாம். ஆனால் நம்ம புரிந்து கொள்ள முடியாத அதிசயத்துக்கு ஆண்டவர் சொந்தக்காரராயிருக்கிறார். நீங்கள் இவ்வளோ நாள், நம்ம எல்லோருமே இவ்வளோ வருடங்களாக ஆண்டவருடைய கரத்தில் துன்ப துயரங்களை தாண்டி நிற்கிறோமே, அதெல்லாம் கடவுளுடைய ஒரு வல்லமையான கரம் நம்மளை தாங்கி இருந்ததற்கான ஒரு அடையாளங்கள். வெளியில் போய் நம்ம சாட்சிகளை பார்க்கக்கூடாது, நாம தான் சாட்சிகள். இன்றைக்கு லாரன்ஸ் அப்படிங்கிற திருத்தொண்டர் மறை சாட்சியாக அவர் வந்து இறந்தார். அதற்காக தான் இன்றைக்கு சிறப்பாக விழா ஃபீஸ்ட் அவருக்கு ஒரு ஹையர் லெவலை கொடுத்துருக்குறோம் வழிபாட்டில். அதுக்கு தான் உன்னதங்களிலே பாடுறோம். இந்த சிவப்பு ஆடை எப்போல்லாம் குருவானவர் அணிந்திருக்கிறாரோ அப்பெல்லாம் நீங்கள் உணர்ந்து கொள்ளலாம், யாரோ ஒருத்தர் மறைசாட்சியாக மறிச்சிருக்கிறாங்க, அவங்கள திரு அவை வந்து நினைவு கூறுது அப்படின்னு. குருவானவர் ஒருவேளை சொல்லாமல் போனாலும் நீங்கள் இந்த ஆடையை வச்சு கண்டுபிடிக்கலாம், சிகப்பு ஆடை. இந்த திரு இந்த மறைசாட்சியம் ஆங்கிலத்தில் மார்டைஸ் மார்டிடம் அப்படி சொல்கிறோம். இந்த அந்த வார்த்தையினுடைய மூலம் கிரேக்க மொழியிலிருந்து வரக்கூடிய மூலத்தினுடைய ஆழம் எங்கே இருக்குன்னா சாட்சியம். அதை தமிழில் வந்து நம்ம அழகாக அவங்க போட்டிருக்கிறாங்க, மறை சாட்சியம். மறை அப்படின்பது என்னது? நம்மளுடைய விசுவாசத்தினுடைய வெளிப்பாடு. அதான் மறை. மறைனா வேதம். எதை நீ விசுவாசிக்கிறியோ அதுதான் உன்னுடைய மதம், அதுதான் உன்னுடைய வேதம். அந்த மறையை குறித்து உன்னுடைய செயல்பாடு உன் மறையை குறித்து விளக்குகிறது. அப்போ இந்த மறைக்கான சாட்சியம், மறை சாட்சியம், அது எங்கே இருக்கிறது? கிறிஸ்தவத்தில் இந்த மாதிரி இரத்தம் சிந்தக்கூடிய அந்த நிலையில் இருக்கிறது என்பதைத்தான் நம்ம அழுத்தமாக உணர்ந்து கொண்டே இருக்கிறோம். நம்முடைய பைபிளில் எடுத்து நம்ம பார்த்தோம்னா திருத்தூதர் பணியில் 1:8 ஆண்டவருடைய வார்த்தை, தூய ஆவி உங்களிடம் வரும்போது நீங்கள் கடவுளது வல்லமையை பெற்று எருசலேமிலும் யூதையா சமாரியா முழுவதிலும் உலகின் கடையெல்லை வரைக்கும் எனக்கு சாட்சிகளாய் இருப்பீர்கள் என்றார். ஆகையால் ஆண்டவர் இயேசுவின் உயிர்த்தெழுதலுக்கு சாட்சியாய் விளங்க அவர் நம்மிடையே செயல்பட்ட காலத்தில் நம்மோடு இருந்த ஒருவரை சேர்த்துக்கொள்ள நாம் கூடி வர வேண்டியது தேவையாயிற்று என்று சொல்லி அவங்க என்ன செய்கிறாங்க, 12வது யூதாஸ் இருந்த இடத்தை நிரப்புவதற்கு ஒரு திருத்தூதரை, ஒரு சீடரை, ஒரு திருத்தூதரை நியமிக்க வராங்க. அப்போ அவங்க எந்த பேசிஸில் நியமிக்கிறாங்கன்னாக்க, இயேசுவினுடைய உயிர்த்தெழுதலுக்கு சாட்சியாய் விளங்கணும். அப்போ இயேசுவினுடைய உயிர்த்தெழுதல் எப்போ நிகழ்ந்தது? அவர் பாடுபட்டு மரித்து அடக்கம் செய்யப்பட்ட பிறகு நிகழ்ந்தது. அப்போ எவர் ஒருவர் ஆண்டவருடைய பாடுகளுக்குள்ளே கடந்து செல்கிறாரோ அவர்தான் உயிர்த்தெழுதலுக்கு சாட்சியாக இருக்க முடியும். அப்போது இந்த திரு அவையினுடைய சாட்சிய வாழ்வு என்பது அடித்தளத்தில் எங்கே இருக்கிறதுனா, நம்மை வெறுத்து நம்மளுடைய ஆண்டவருக்காக நம்முடைய சாட்சிய வாழ்க்கை என்பது ஒரு மறை சாட்சியத்தினுடைய நிலையில் அடங்கி இருக்கிறது என்பதை அழுத்தமாக இந்த வார்த்தைகள் நமக்கு உணர்த்துகிறது. மறை சாட்சியத்தினுடைய முதல் நபர் யாராக திரு அவை பார்க்குது அப்படின்னா, இயேசு ஆண்டவரை பார்க்கு. இயேசு ஆண்டவர் மறை சாட்சியத்தினுடைய முதல் ஆளாக நின்று கல்வாரி மலையிலே சிலுவையிலே அவர் நமக்கு முன்னோடியாய் சென்றிருக்கிறார். அவரை பின்பற்றித்தான் எல்லா மறை சாட்சியங்களும் நிறைவு பெறுகிறது. அதுக்கு முன்னாடி நிறைய பேர் இறந்துருப்பாங்க, ஆனால் இன்றைக்கு இயேசுவின் பின்னால் சென்று மறிக்கக்கூடியவர்கள் நிறைவினுடைய அடித்தளத்தில் நின்று கொண்டு இருக்கிறாங்க. இதை நம்ம நம்புகிறோம். பவுல வந்து நம்ம சவுல் பவுலானார், அந்த சவுலாக இருக்கிற போது அவர் என்ன வேலை செய்துட்டு இருந்தார்னா, கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டவங்கள கொல்றது. அதுக்கு திருத்தூதர் பணி 22 அவரே தன்னுடைய சாட்சியத்தை சொல்கிறாரு, பின்பு நான் எருசலேம் திரும்பி வந்தேன், கோவிலில் இறைவனிடம் வேண்டிக் கொண்டிருந்தபோது நான் மெய்மறந்த நிலைக்குள்ளானேன், ஆண்டவரை நான் கண்டேன். அவர் என்னிடம், நீ உடனே எருசலேமை விட்டு விரைவாக புறப்படு, ஏனெனில் என்னை பற்றி நீ அளிக்கும் சான்றை ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் என்றார். அதற்கு நான், ஆம் ஆண்டவரே, உம்மீது நம்பிக்கை கொண்டோரை நான் சிறையில் அடைத்தேன், தொழுகை கூடங்களில் அவர்களை நைய புடைத்தேன், உம் சாட்சியம் ஸ்தேவான் கொலை செய்யப்பட்ட போது நான் அங்கு நின்று உடன்பட்டு அவரை கொலை செய்தோரின் மேலுடைகளை காவல் செய்து கொண்டிருந்தேன், இவை அனைத்தும் அங்குள்ளோருக்கு தெரியும் என்றேன். அவரே கடவுளுக்கு முன்னாடி தன்னுடைய அந்த நிலையை, அதாவது தான் எப்படி ஒரு கொலைகாரனாக அந்த மறை சாட்சியத்திலே உட்பட்ட மனிதர்களை கொன்ற நிலையில் இருந்தேன் என்பதை மறை சாட்சியாய் மறிக்கப் போகிற பவுலடியார் ஏற்றுக்கொள்கிறார், அதை அறிக்கை செய்கிறார். அப்போ இந்த தளத்திலெல்லாம் நம்ம சிந்திக்கிற போது இந்த மறை சாட்சி அப்படிங்கிறது ஒரு ஆழமான ஒரு சிந்தனை பொருளாக நம்முடைய கிறிஸ்தவ திருச்சபைகளில் இருப்பதை நம்ம பார்க்க முடிகிறது. மறை சாட்சியம்னா என்ன? ஆண்டவருக்காக எவர் தம்முடைய உயிரை தந்து ஒரு உயிருள்ள மறை சாட்சியாக மாறுகிறாரோ அதுக்கு பேர் தான் மறை சாட்சி. உயிரை கொடுக்கறதுக்கும் நம்ம ரெடியாக இருக்கணும். இதற்கான மறை சாட்சியத்திற்கான தலங்கள் எல்லாம் நம்முடைய திருச்சபையில் நிறைய எழுத்துக்கள்லாம் எழுதப்பட்டிருக்கிறது. அந்தியோக்கு இஞ்ஞாசியார் எழுதிய அந்த கடிதங்கள், போலிகார்ப் ஆஃப் சிமிர்னோ அவருடைய ஆழமான சில வடிவங்கள்லாம் இந்த உண்மைகள் வெளிப்படுகிறது, அதை நம்ம பார்க்க முடியுது. பைபிளில் நம்ம பார்க்குற போது மலை பிரசங்கத்திலையும் பார்க்குறோம். இயேசு சாமி அழகாக சொல்கிறார் மத்தேயு 5வது அதிகாரத்தில், நீ 10வது வசனம், நீதியின் பொருட்டு துன்புறுத்தப்படுவோர் பேறு பெற்றோர், ஏனெனில் விண்ணரசு அவர்களுக்குரியது. என் பொருட்டு மக்கள் உங்களை இகழ்ந்து துன்புறுத்தி உங்களை பற்றி இல்லாதவை பொல்லாதவையெல்லாம் சொல்லும்போது நீங்கள் பேறு பெற்றவர்களே, மகிழ்ந்து பேறு வகை கொள்ளுங்கள், ஏனெனில் விண்ணுலகில் உங்களுக்கு கிடைக்கும் கைமாறு மிகுதியாகும். இவ்வாறே உங்களுக்கு முன்னிருந்த இறைவாக்கினர்களையும் அவர்கள் துன்புறுத்தினார்கள் என்கிற வார்த்தைகள் எல்லாம் நம்மை சிந்திக்க அழைக்கிறார். என் அன்பு இறைமக்களே, இந்த மறை சாட்சியம், இந்த மறை சாட்சியத்தினுடைய அந்த பின்னணியை நம்ம பார்க்குற போது அந்த ஆதி திருச்சபையில் ஆண்டவருக்காக அவங்க என்ன செய்தாங்க, தங்களையே கையளிக்க முன் வந்தாங்க. அப்போ சில அரசர்கள் என்ன பண்ணாங்க, இந்த மக்களை வந்து ஒடுக்கிறதுக்காக விலங்குகளுக்கும் வேறு விதமான தீ வேதனையான வழிகளில் அவர்களை கொல்லுவதையும் அவர்கள் தங்களுடைய பொழுதுபோக்காக வைத்து இவர்களெல்லாம் சாவரதை பார்த்து ரசித்தாங்க. விலங்குகளுக்கு இந்த கிறிஸ்தவ மக்களை வந்து கையளித்து அந்த விலங்குகள் கடிக்கிற போது அதை பார்த்து ரசித்தாங்க. அவர்கள் தங்களை எதற்காக முழுசாக கையளித்தாங்க அப்படின்னா, இயேசுவுக்கு சான்று பகர்வதற்கு இதுதான் நேரடியான ஒரு சாட்சிய முறை அப்படிங்கிறத ஆதி திருச்சபையில் இருந்த கிறிஸ்தவர்கள் ஆழமாக உணர்ந்தாங்க. அதனால் அவங்க சாகிறதில் பெருமை அடைஞ்சாங்க. இப்போ எப்படி நம்ம வந்து இப்போ கிறிஸ்தவத்தில் பார்த்திங்கன்னா அந்த சாமியாராக போகிறதுங்கிறது வந்து பெருமையான விஷயம். இதே வேறு ஒரு மதத்தில் போய் ஒரு சாமியாராக போகிறாருன்னா வீடே சேர்ந்து அழுவோம், ஒரேன்னு அழுவாங்க. என்ன இப்படி வந்து இந்த புள்ள சாமியா சாமியாராக போகிறேன்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் அவுத்து போட்டுட்டு போகுதுப்பா, ஒரு காவியை உடுத்திட்டு போகுதுன்னு அவங்க ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க. இதே ஒரு கிறிஸ்தவ வீட்டில் போய் உங்கள் பிள்ளை சாமியாராக போகுதுன்னு சொல்லி சொல்லிடுச்சுன்னா உடனே எல்லாருக்கும் சந்தோஷமாகிடும். மை சன் ஹஸ் ஆப்டட் டு பி அ ப்ரீஸ்ட் அப்படின்வாங்க. இது பெருமையான விஷயம். அப்போ அந்த காலத்தில் இந்த மறை சாட்சியமாக மறிக்கிறது கூட பெருமைக்குரிய ஒரு விஷயமா அப்படியே மாறி போயிடுச்சு. உயிரை கொடுக்கறதா இருந்தாலும் அது ஒரு பெருமையான விஷயம். சில பேர் ஜெயிலெல்லாம் அடைச்சிருவாங்க, அவங்கள எல்லாமே மறை சாவரத்துக்கு ரெடியாக இருக்கிறாங்கன்னு நினச்சிக்கிட்டு இருக்கிறப்போ ஏதோ ஒரு அரசியல் சூழலில் அவங்க விடுவிக்கப்பட்டுருவாங்க. அவங்க வந்து இதெல்லாம் ஓடிப்போங்க அப்படின்னு அனுப்பிச்சி விட்ட பிற்பாடு அவர்களும் மறை சாட்சியத்தினுடைய அடையாளங்களாக கருதப்பட்டாங்க. அப்போல்லாம் அவங்களும் மறை சாட்சிகள் என்கிற ஒரு பேனரோடு தான் வந்தாங்க, நாங்களாம் மறை சாட்சிகள் அப்படின்னு. ஸோ இது பழைய காலத்தில் ஆதி திருச்சபையில் நம்ம பார்க்கக்கூடிய சில முறைகளை நான் ரொம்ப மேலோட்டமாக சொல்லி கொண்டு இருக்கிறேன். தரவுகளை எல்லாம் நான் ஆழமாக சொன்னேன்னா அவங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆகிடும், பேர் ஊர் எல்லாம் சொன்னால் அவங்களுக்கு குழம்பிடும். அதனால் இந்த அந்த போக்கு எப்படி இருந்தது, இந்த மறை சாட்சியத்தினுடைய போக்கு எப்படி இருந்தது. கான்ஸ்டான்டினோபிள் வந்து இந்த அரசை ஏற்றுக்கொண்ட அந்த மக்களுடைய அரசனாக வந்த பொழுது அது எல்லாமே மாறிச்சு. அவர் வந்து அந்த மக்களை எல்லாம் மீட்டெடுத்துட்டார், கிறிஸ்தவ மறைக்கு வந்துட்டார். அதுக்கப்புறம் அந்த கிறிஸ்தவம் என்பது இந்த மறை சாட்சியத்தை பெருசாக சந்திக்க முடியல. எல்லாருமே அந்த வாழக்கூடிய மதத்தை பின்பற்றக்கூடிய அந்த அங்கீகாரங்கள் கொடுக்கப்பட்டது. அப்போது இந்த திருச்சபையில் வேறு ஒரு விதமான மறை சாட்சியம் உள்ளெடுக்கப்பட்டது. அப்போ தான் வந்து துறவு வாழ்க்கை என்பது அதிகமாக யோசித்தாங்க. ஏதோ ஒரு வகையில் நம்ம மறை சாட்சியத்தை கடைபிடிக்கணும், ரத்தம் சிந்தணும் ஆண்டவருக்காக. அப்போ அவங்க என்ன செய்தாங்க, தங்களை தனிமைப்படுத்திக்கிட்டாங்க, ஆடைகளை கடினமாக போட்டுக்குவாங்க. பழைய முறைகளில் பார்த்தோம்னா சாட்டையால் அவங்க என்ன செய்வாங்க, தங்களை வதைத்து கொள்வாங்க, அடித்து ரத்தம் வர வரைக்கும் அடிப்பாங்க. இப்போ கூட இந்த ரீசன்ட் டேஸ் வரைக்கும் இருந்தது. அது ஒரு வயதான சகோதரி இறந்துட்டாங்க, அவங்கள பார்க்கும்போது என்கிட்ட அவங்க வந்து ஒரு செயின் ஒன்று காட்டினாங்க. நான் அப்போது 2006 நடந்த சம்பவத்தை சொல்கிறேன். நான் குருவான உடனே அவங்கள பார்க்குற போது அவங்க ஒரு அவங்களோட பேசக்கூடிய ஒரு வாய்ப்பு. அப்போ அவங்க செயின் ஒன்று காட்டினாங்க. அப்போ அந்த செயின் என்ன, பருத்தியாக செயின் அப்படின்னாங்க. அதில் முள்ளு முள்ளாக இருக்குது. அதை என்ன செய்வீங்க சிஸ்டர்னு கேட்டேன், தொடையில் நாங்கள் கட்டிப்போம். குத்துமை சிஸ்டர் அப்படின்னா என்ன, ஒரு ஷார்ப்பாக இருக்கே அப்படின்னு. ஆமாம், அது குத்தும், புண்ணாயிடும், ரத்தம் வரும், அது ஆண்டவருக்கு நாங்கள் பரிசாக ஒப்படைப்போம் அப்படின்னாங்க. இது காலடைவில் இதை வந்து சர்ச் வந்து ரொம்ப அழுத்தமாக எடுத்துகிட்டு போகலை, அதை அப்படியே டைல்யூட் பண்ணியாச்சு. அதனால் ஆனாலும் நான் சொல்கிறேன், 2006 இப்படி ஒரு சகோதரியை நான் நேரடியாக விட்னஸ் பண்ணியிருக்கிறேன். அப்போ இந்த ஆழமான இந்த மறை சாட்சியத்திற்கான கூறுபா வேறுபா அந்த காரியங்கள் வந்து வேறுபட்டாலும் அதனுடைய அழுத்தம், அதனுடைய சிந்தனை கருப்பொருள் இருந்து கொண்டே இருக்கிறது. திருச்சபையில் பார்க்குறோம், நம்முடைய இதில் திரு அவையில் கூட இதற்கான படிப்பினைகளை நம்ம பார்க்க முடிகிறது. இதற்கான படிப்பினைகள் இது எதை, இது திருச்சபை எப்படி இதை பார்க்குது அப்படின்னா, டு பேர் விட்னஸ் டு த ட்ரூத், உண்மைக்கு சான்று பகரக்கூடிய நிலையைத்தான் நம்ம மறைசாட்சியம் அப்படின்னு சொல்லப்படுகிறார். 2471 எண்ணிக்கை கேட்டகிசம் ஆஃப் த கேத்தலிக் சர்ச் கத்தோலிக்க மறைக்கல்வியல் நூலில் 2471 எண்ணில் இது இப்படி சொல்லப்பட்டிருக்கிறது. பிஃபோர் பைலட், பிலாத்துவுக்கு முன்பாக இயேசு கிறிஸ்து என்ன செய்கிறாரு, அறிக்கை செய்கிறார். என்ன சொல்கிறாரு? He has come into the world to bear witness to the truth. நான் உண்மைக்கு சான்று பகர வந்தேன். The Christian is not to be ashamed then of testifying to our Lord. அது இந்த இயேசு சாமி இதுக்கு தான் வந்தேன்னு சொல்லி அவர் அசிங்கப்பட்டு நின்னார். அப்போ எவன் ஒருவன் உண்மைக்கு சான்று பகர நினைக்கிறானோ அவன் இயேசுவை போல சான்று பகர வெட்கப்படக்கூடாத நிலை அப்படி இருக்கணும். In situations that require witness to faith, அந்த நம்முடைய நம்பிக்கை வாழ்க்கைக்கு எப்போ அந்த சாட்சியம் தேவைப்படுகிறதோ அப்போது த கிறிஸ்டியன் மஸ்ட் ப்ரொஃபஸ் இட் வித்தவுட் ஈக்யூவகேஷன், எந்த விதமான சலனமும் இல்லாமல் மாறுபட்ட சிந்தனை இல்லாமல் நம்ம என்ன செய்யணும், நம்மளை கொடுக்கறது. த எக்ஸாம்பிள் ஆஃப் செயின்ட் பால் பிஃபோர் ஹிஸ் ஜட்ஜஸ், பவுலடியார் வந்து சவுலானவர் பவுலாக மாறின பிற்பாடு அவ்வளோ ஜட்ஜஸுக்கு முன்னாடி பெரியவங்களுக்கு முன்னாடி அவர் சிறுமைப்படுத்தப்பட்டார், அதை அவர் ஏற்றுக்கொண்டார். We must keep a clear conscience toward God and toward men. அதாவது மனுஷன் கடவுளுக்கு முன்னாடியும் மனுஷனுக்கு முன்னாடியும் நம்ம என்ன செய்யணும், கிளியர் கான்சியன்ஸ், நான் எதுக்காக இந்த சாட்சியத்தை மேற்கொள்கிறேன் அதில் ரொம்ப தெளிவாக இருக்கணும். நம்ம உண்மைக்காக நிற்கிறோம், ஆண்டவருக்காக நிற்கிறோங்கிறதுல நம்ம எந்த விதமான மாற்று கருத்து இல்லாமல் நிற்கணும். அதுதான் அந்த சாட்சியத்திற்கான ஒரு டெஃபினிஷன், அதை பார்க்கப்படுகிற. இதில் மாறி ஏதாவது இருந்துச்சுன்னா அது மறை சாட்சியத்தினுடைய அடையாளமாக இருக்காது. இன்றைக்கி நிறைய பேர் சாவுறாங்க, ரோட்டில் போகிறப்போ ஒருத்தர் அடிபட்டு செத்துடுறாங்க, அவரை மறைசாட்சின்னு சொல்ல முடியுமா? ஜெபம் பண்ணிக்கிட்டே போனார் அதனால் அவர் மறைசாட்சி இல்லை சொல்ல முடியாது. வீட்டை விட்டு வெளியில் வரும்போது தடுக்கி விட்டு செத்து போயிட்டாருங்க, வீட்டை விட்டு வெளியில் வரும்போது அவர் ஜெபம் பண்ணிட்டு தான் வந்தார் அதனால் இவரை மறைசாட்சி ஆக்கிடுங்க சொல்ல முடியாது. அப்போ நம்மளுடைய இறப்பினுடைய நிலை எப்படிப்பட்ட நிலையில் இருந்தாலும் மறைசாட்சியம் அப்படிங்கிறது எந்த கேட்டகரிக்குள்ளே வருது, எப்படிப்பட்ட இறப்புகள் வந்து இந்த மறைசாட்சி அப்படிங்கிற ஆசீர்வாதத்துக்குள்ளே வைக்கிறாங்க அப்படின்னா அது இந்த மாதிரியான கூறுபாடுகளை அது வைத்திருக்கணும். அவர்கள் அந்த மனநிலையோடு கடவுளுக்கு முன்பாக மனிதர்களுக்கு முன்பாக எந்த விதமான சலனமும் இல்லாமல் ஒரு கிளியர் கான்சியன்ஸ், அதாவது ஒரு கடவுளுக்கு முன்னாடி ஒரு தெளிவான ஒரு சிந்தனையோடு நிற்கணும். இதுதான் என்னுடைய கருத்தியல், இதுதான் என்னுடைய ஆண்டவருக்கு முன்னாடி நான் ஏற்றுக்கொள்கிற விசுவாச அறிக்கை அப்படின்னு சொல்லணும். இதே போல் சர்ச் வந்து நமக்கு நிறைய விஷயத்தை சொல்லிக் கொடுத்துக்கிட்டே இருக்கிறது. 2472 எண்ணில் The duty of Christians to take part in the life of church impels them to act as witnesses of the gospel and of the obligations that follow from it. அதாவது கிறிஸ்துவினுடைய மதிப்பீடுகள், நற்செய்தி, இந்த ஒளியில் நம்ம வாழ்கிறதுக்கான அழைப்பும் இதில் இருக்கிறது. இந்த விட்னஸ், இந்த சாட்சியந்தான் transmission of faith in words and deeds. எவர் ஒருவர் இதை வார்த்தையிலும் செயலிலும் வெளிப்படுத்துகிறார்களோ அது சாட்சியத்தினுடைய, மறை சாட்சியத்தினுடைய ஒரு தளங்களாக இருக்கிறத நம்மளுடைய திரு அவை உறுதி செய்கிறது. இந்த இடத்துலலாம் மார்ட்டிடம் இஸ் அ சுப்ரீம் விட்னஸ் கிவன் டு த ட்ரூத் ஆஃப் ஃபெய்த், அதாவது நம்பிக்கை என்கிற அந்த உண்மைக்கு நம்ம கொடுக்கக்கூடிய உயர் மதிப்புக்குரிய ஒரு சாட்சியம்தான் இந்த மறை சாட்சியம் என்கிறது. ஆகவே இது மாதிரி நிறைய விளக்கங்கள் உண்டு, நீங்கள் விரும்பினா போய் படித்து பாருங்கள். என் அன்புக்குரியவர்களே, இப்போது இந்த காலகட்டத்தில் நமக்கு வந்து மறைசாட்சியத்திற்கான தலங்கள் வந்து ரொம்ப கம்மியாக இருக்குது. யாராவது நம்மளை வெட்டினாதான் மறைசாட்சியம் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம், அது அந்த காலம் முடிஞ்சிருச்சு. இப்பையும் மறைசாட்சியம் நடந்து கொண்டே இருக்கிற நம்முடைய இந்தியாவில் கூட பல இடத்துல நம்ம கேள்விப்படுறோம், வாட்ஸ்அப்பிலலாம் வருது, ஆண்டவருக்கு சான்று பகிர்ந்த கிறிஸ்தவர்கள், பாஸ்டர்ஸு, நற்செய்தியாளர்கள், குடும்பத்தோடு எரிக்கப்படுகிற, குடும்பத்தோடு நிர்வாணப்படுத்தப்படுகிற, அடித்து கொலை செய்யப்படுகிற நிகழ்ச்சி இன்னமும் ஒரு ஓரத்தில் நடந்துகிட்டே இருக்குது. இதெல்லாம் என்ன அப்படின்னா, இதெல்லாம் தான் நம்மளுடைய மறைசாட்சியத்தினுடைய நேரடியான காரியங்கள். இன்றைக்கி நம்ம இன்னொரு ப்ராக்டிக்கல் இதுக்குள்ளே வரோம். இப்போ மறைசாட்சியத்தினுடைய பின்னணியை பார்த்தோம், இன்றைக்கி ஒரு இன்னொரு விதமான மறைசாட்சியத்துக்குள்ளே நம்ம ப்ரெசன்ட் சிச்சுவேஷனில் இருக்கக்கூடிய சூழலை பார்க்குறோம். நான் இதை இரண்டு விதமாக நான் பார்க்குறேன், இந்த மறைசாட்சியத்தை. ஒன்று மறைசாட்சியம் வித்தின் த சர்ச், மறைசாட்சி அவுட்சைடு த சர்ச், மார்ட்டிடம் வித்தின் த சர்ச், மார்ட்டிடம் அவுட்சைடு த சர்ச் அப்படின்னு நான் பார்க்குறேன். எப்படின்னா, இப்போ மார்ட்டிடம் அவுட்சைடு த சர்ச், அதாவது வேறு ஒரு மதத்தை சார்ந்தவங்க தங்கள் மதத்தை அழிக்க வராங்க அப்படின்னு சொல்லி கிறிஸ்தவர்களை வந்து கொள்வது, அதுக்கு தான் அவங்க செய்கிறாங்க. அது ஒரு பயத்தின் வெளிப்பாடு. இவங்களை அடித்து கொண்டுட்டு எல்லாம் பயந்துருவாங்க அப்படின்னு நினைக்கிறாங்க. ஆனால் ஒரு உண்மை என்னென்னா, ரத்தத்தை சிந்த சிந்த தான் இந்த திருச்சபை வேகமாக வளர்ந்துச்சுங்கிறது தான் உண்மை. இந்த வரலாறு அறிந்து கொண்ட எந்த ஒரு நபரும் இந்த மாதிரி காரியத்தை செய்ய முடியாது, செய்ய மாட்டாங்க. இப்போ ஒவ்வொரு மதமும் தங்களுடைய அந்த நிறைவை கண்டு கொண்டு இருக்கிறது. ஒவ்வொரு மதமும் அவரவருக்குரிய நிலையிலே நிறைவை காண்கிறாங்க. அப்போது எல்லாருமே புரிஞ்சுக்கிறாங்க, ஓகே, கடவுளுடைய நிலைப்பாடு என்பது வித்தியாசமானது. அதை நம்ம புரிஞ்சுக்கிட்ட விதம் ரொம்ப பரிதாபத்துக்குரிய விதத்தில் இருக்கிறது. நம்மளும் புரிஞ்சுக்கிறோம். அப்படி தான் சிலுவை போர்களெல்லாம் நடந்தப்போ நம்மளும் இந்த சண்டை போட்டு தான் எல்லாத்தையும் பிடிச்சி எல்லா இதுவும். இப்போ எல்லாமே பாப்பரசரெல்லாம் கூட சில காரியங்களுக்கெல்லாம் மனம் வருந்தி அவங்கெல்லாம் வருத்தப்பட்டிருக்கிறாங்க. இதெல்லாம் நமக்கு வரலாறு கொடுத்துருக்கிற சில அடையாளங்கள். இப்போ நம்ம மாறிக்கிட்டு வரோம். வி ஆர் பிகமிங் பெட்டர் இன் அண்டர்ஸ்டாண்டிங் காட் அண்ட் காட்ஸ் மேட்டர்ஸ். கடவுள் சார்ந்த காரியங்களை புரிந்து கொள்வதில் ஒரு உயர்வு இருக்கிறது. இன்னமும் அந்த புரிந்து கொள்வதில் உயர்வு அடைய முடியாத நிலையில் இருக்கிற ஒரு சாரார் இருக்கிறாங்க. அவங்க தான் இந்த மறைசாட்சியத்தை இன்னமும் உயிருள்ளதாக வச்சுக்கிட்டே இருக்கிறாங்க. யாரையோ கொள்கிறாங்க, நம்ம மறைசாட்சியாக அவர் மறிக்கிறாரு மறிச்சிருக்கிறாருன்னு நம்ம சொல்கிறதுக்கு இவங்க ஒரு வாய்ப்பு கொடுக்குறாங்க. இது அவுட் சைட், அவங்க தெரியாதவங்க செய்கிறது. தெரியாதவங்க, ஆண்டவரை இன்னும் முழுமையாக அறியாதவங்க, கடவுள் நம்பிக்கைக்குள்ளே உண்மையாக வராதவங்க, கடவுள் எப்படி இருக்கிறாருங்கிற அந்த உண்மைத்தன்மையை அறிய முடியாதவங்க. பவுலடியார் சவுலாக இருந்தபோது எதை செய்தாரோ அதை இப்பவும் செய்வாங்க. இவங்கெல்லாம் அவுட் சைடு த மாட்டிடம், இது மாட்டிடம் அவுட் சைடு த சர்ச். திருச்சபைக்கு வெளியே நடக்கிற இது, திருச்சபைக்கு உள்ளே நடக்கிற மாட்டிடம் இருக்கிறது. அதுதான் நம்ம ரொம்ப சீரியஸாக நான் பார்க்க விரும்புகிறேன். அதாவது திருச்சபையைக்குள்ளேயே இருந்து கொண்டு திருச்சபையை அழிக்கிற பல்வேறு விதமான காரணங்களால் பார்த்தீங்கன்னா, ஒரு திருச்சபைக்குள்ளே ஆண்டவர் சொன்னார், எல்லோரும் என் சகோதரர்கள்னு சொன்னார். ஆனால் நான் இங்கே நிற்கிற போது ஒரு அதிகார வர்க்கத்தில் நிற்கிற நபர்கள், ஒரு ஆயரோ ஒரு குருவோ அல்லது திருச்சபை வழிநடத்தக்கூடிய எந்த நிலையில் இருக்கிற அதிகார வர்க்கத்தினரோ, அப்படிப்பட்ட நிலையில் இதில் வரக்கூடியவங்க அந்த பங்கில் ஆளுகை செய்யக்கூடிய அதிகாரிகள் இருக்கிறீங்க, லே அப்போஸ்தலேட்டாக இருப்பீங்க. பட் யூ வில் ஹாவ் த கண்ட்ரோல், நீங்கள் அந்த சர்ச்சை கண்ட்ரோலில் வச்சுருப்பீங்க. அப்போது அப்பேற்பட்ட இடத்துல எந்த ஒரு காரியத்தை வைத்து கொண்டும் நாம் ஒரு மனிதத்தை சிதைக்கிறோம் அப்படின்னா, கோயிலுக்குள்ளே வரக்கூடாது அப்படி சொல்கிறோன்னா, இதுவும் மாட்டிடம். மாட்டிடம் இன்சைடு த சர்ச், மறைசாட்சியம். நம்மளால் ஒருத்தர் அங்கே சிதைக்கப்படுகிறார், அவருடைய உணர்வுகள் சிதைக்கப்படுதுன்னா, இது மறைசாட்சியம் வித்இன் த சர்ச். ஒரு குருவானவர் ரேசிசம் பார்க்குறார், கலர் பார்க்குறார். நான் கருப்பு, நீ வெள்ளை, நீ வெள்ளை, நான் கருப்பு, கலர் பார்க்குறாங்க. இன வேறுபாடு, வேறு விதமான ஜாதிய வேறுபாடு இப்படி இருக்குது அப்படின்னா, நீ அங்கே தான் உட்காரணும், நீ இப்படி வரக்கூடாது, அவங்க வந்துட்டு போன பிற்பாடு நீ வந்துட்டு போ, இந்த மாதிரியான எந்த செயல்பாடு நடந்தாலும் அதை நான் பார்க்கிற விதமாக பார்க்கிறேன். இன்றைய 21வது நூற்றாண்டினுடைய மறைசாட்சியத்தினுடைய அடையாளங்கள் இவைகள். அது எந்த ஒரு முகத்தோடு வந்தாலும் அதுதான். இன்றைக்கு வெள்ளாட்டு தோலை போர்த்தி கொண்டு செயலாற்றி கொண்டிருக்கக்கூடிய ஓநாய்கள் கூட்டம் நம் மத்தியிலே ஊடுருவி இருப்பதை நம்ம பார்க்கிறோம். எல்லா தளத்திலும் அவங்க இந்த ஓநாய்கள் இருக்கிறது என்பது நிதர்சனமான உண்மை. அந்த நிலையில் செயல்படுகிறவர்கள் யார்? அவங்க தான் அந்த மறைசாட்சியத்துக்கு உயிர் கொடுக்குறவங்க. ஆமாம், அவங்க தான் எல்லாத்தையும் காயப்படுத்தி வெட்டிக்கிட்டு இருக்கிறாங்க. அப்போ அவங்க என்ன செய்கிறாங்க? இந்த திருச்சபைக்குள்ளேயே இருந்து கொண்டு திருச்சபையை மறைசாட்சியத்தினுடைய அந்த நிலைப்பாடு ஓய்ந்து போயிடாமல் இன்னமும் உயர்த்தி பிடிச்சிட்டே இருக்கிறாங்க. இதை அறிந்தோ அறியாமலோ அவர்கள் செய்வது, அவர்கள்தான் இந்த கொலைபாதகத்தை செய்யக்கூடிய நிலைக்குள்ளே நிற்கிறாங்கங்கிறத அறியாமல் செய்து கொண்டிருக்கிற, அறியாமல் இல்லை, அறிந்து தான் செய்கிறாங்க. அது வேறு சில சுய லாபத்துக்காக அவங்க அதை செய்கிறாங்க. இது இன்சைடு த கத்தலிக் சர்ச், இன்சைடு த கிறிஸ்டியன் சர்ச்சஸ். எந்த திரு அவையில் இப்படிப்பட்ட ஒரு காரியம் நடந்தாலும் அதுவும் மறைசாட்சியமாக நான் பார்க்கிறேன். அதில் பாதிக்கப்படுகிற பிள்ளைகள், அதில் உதாசீனப்படுத்தப்படுகிற உறவுகள், உணர்வுள்ள பிள்ளைகள், அதில் காயப்படுகிற விசுவாசிகள் எல்லாமே மறைசாட்சிகளாக இன்றைக்கும் துன்பப்பட்டு கொண்டே இருக்கிறாங்க. பொருளாதாரத்தில் கீழ்பட்டவங்க கீழே தள்ளப்படுறாங்க. இது நடந்து கொண்டே இருக்கிறது. ஒரு இடத்துல நான் ஒரு கிராமத்தில் இருந்தபோது, ஒரு புறம் இருந்த ஏழைகளுக்கு ஒரு இது மறுக்கப்படுகிறது, ஒரு கொடுக்க வேண்டிய ஒரு நியாயமான உதவி மறுக்கப்படுகிறது. அதை மறுக்கிற மனிதர்கள் ஒரு புறம், அதை வந்து தவறு என்று சுட்டி காட்ட வேண்டிய நிலையில் இருக்கிற குருவானவர் அதை சுட்டி காட்டுவதை போல காட்டிட்டு அவர் என்னென்ன செய்யணும், கையெழுத்து போடணுமா, ஃபார்ம் ஃபில்லப் எல்லாத்தையும் செய்து கொடுக்குறார். அவர் சொல்லிக்கிறார் என்ன இது சரியில்லை இட்ஸ் நாட் ரைட் அப்படின்னு சொல்லிட்டு என்ன செய்கிறாரு, செய்ய வேண்டியதெல்லாம் செஞ்சு கொடுத்துட்றாரு, கையெழுத்து போட வேண்டியதில் போட்டுறாரு. அப்போ இவர் யார் அப்படின்னா, இவர் தான் வந்து அந்த ஆட்டுத்தோலை பொறுத்து இருக்கிற ஓனாயாக நான் பார்க்குறேன், இதை செய்யக்கூடாது, நோ ஐ கேனாட் சைன் திஸ் அப்படி சொல்லணும் இவர். அப்போ இவர் என்ன செய்வார், மறைசாட்சியத்துக்குள்ளே கடந்து போகணும், இவர் அடிப்பாங்க அல்லது இவரை காயப்படுத்துவாங்க வார்த்தையால் இல்லை செயலால். அப்போ இவர் என்ன செய்யணும், அந்த நேரத்தில் உண்மைக்கு சான்று பகரணும், அதுதான் சொல்லப்படுகிறது. இன்றைக்கு இந்த சாட்சியம் என்பது ஸ்டாண்டிங், அந்த உண்மைக்காக சாட்சியம் பகருவது, அதுதான் விசுவாசம். ஸோ இது பல விதத்தில் பல நிலையில் நடந்து கொண்டே இருக்கிற ஜாதியத்தினுடைய அடிப்படையில் இன்றைக்கு பல நிலைகளில் நம்மளுடைய திருச்சபை சஃபரிங் சர்ச்சாக இருக்கிறது. சஃபரிங் சர்ச்சுன்னு நம்ம சொல்கிறது இன்னொரு விதம், அது துன்புறுகிற திருச்சபை. எப்படி துன்புறுகிற திருச்சபை, இப்படிப்பட்ட வேதனைகளால் இன்னும் திருச்சபை துன்புறுத்தப்பட்டு கொண்டே இருக்கிறது, இதுவும் மறைசாட்சியம். அதனால் இதிலெல்லாம் ஜோக் சொல்ல முடியாது, ஏன்னா இது ரொம்ப முக்கியமான தலைப்பு பார்த்திங்களா. அதனால் நாம் எந்த மாதிரி மறைசாட்சியத்தை பார்த்து கொண்டு ஆண்டவருக்கு முன்னாடி கொடுக்க விரும்புகிறோம். இந்த நாட்களில் நம்ம ஆண்டவருடைய திட்டத்தின்படி ஓடிக்கொண்டிருக்கிற பிள்ளைகள் ஏராளம் ஏராளமாய் இருக்கிறீங்க. எங்கிருந்தோ நீங்கள் என்ன செய்கிறீங்க, உதவி செய்கிறீங்க, எங்கிருந்தோ முகம் தெரியாத காரியங்களுக்கு நீங்கள் கை கொடுக்குறீங்க. அதுவும் கூட இட் இஸ் அ பாசிட்டிவ் அப்ரோச் ஆஃப் த மாட்டிடம் அப்படின்னு நான் பார்க்குறேன். இப்போ நீங்கள் உழைக்கிற சம்பாதிக்கிற காசுகளை நீங்கள் என்ன செய்யலாம், ஏழைகளுக்கு கொடுக்குறீங்க, இட் இஸ் அ மாட்டிடம். அடுத்தவங்களுக்கு கொடுக்கணுங்கிற அவசியம் இல்லை, நீங்கள் கொடுக்குறீங்க. உங்களுடைய உழைப்பு, உன்னுடைய இரத்தத்தை சிந்திய அந்த காசு, அதில் உனக்குரிய உரிய பங்கு எடுத்துக்கொண்டு நீ என்னங்க நீங்கள் என்ன செய்கிறீங்க, இன்னொருத்தருக்கு அதிலிருந்து ஒரு உதவி செய்கிறீங்கன்னா, திஸ் இஸ் அ பாசிட்டிவ் வே ஆஃப் பிகமிங் எ மாட், நீங்களே மறைசாட்சியாக உங்களை மாற்றிக்கொள்கிறீங்க. ஆண்டவர் இதைத்தான் விரும்புகிறார். அடுத்தவங்க உங்களை தள்ளிவிட்டு நீங்கள் போய் அதில் போய் சாவறதில்லை, நானே அதுக்குள்ளே போகிறது. இதுதான் ஆண்டவர் சொன்னார், எவன் ஒருவன் அவன் சிலுவையை தூக்கி கொண்டு என் பின்னாடி வர்றான், யாரோ ஒருவர் தூக்கி வைக்கிறதில்லை, நானே தூக்கி கொண்டு இயேசுவின் பின்னாடி போகிறது. இட் இஸ் அ செல்ஃப் ஆஃபரிங், ஆண்டவர் செய்தது போல. இன்றைக்கி அதற்கான தலங்கள் நிறையா இருக்கிறது. வீட்டுக்குள்ளே மனைவி கணவன் பிள்ளைகள் இப்படிலாம் இருப்பீங்க. ஒரு கணவன் மனைவி ஒரு கப்புள்ஸ் வராங்க, கவுன்சிலிங் வராங்க. கவுன்சிலிங் எதுக்கு வராங்க, அவங்க டைவர்ஸ் போகிறாங்க, அதுக்கு முன்னாடி வராங்க நம்மகிட்ட. அப்போது அதில் ஒரு பார்ட்டிக்கிட்ட நான் பேசும்போது கேட்குறேன், உங்களுக்கு ஏன் இந்த பார்ட்டி பிடிக்கலை, ஏன் இந்த நபர் பிடிக்கலை, திருமணமாகி 3 மாதம் தான் ஆகிறது, நீங்கள் வந்து வேண்டாம் அப்படிங்கிறீங்க, ஏன் அப்படின்னா, எது எந்த காரணமும் சொல்ல முடியல. ஒரு பெரிய காரணம் இருந்ததுன்னா நம்ம ஏற்றுக்கொள்ளலாம், அவங்க திருமண வாழ்க்கைக்குள்ளே போக முடியல, அவங்ககிட்ட பெரிய ஆபத்தான விஷயம் இருக்குது, அவருக்கு கொலை செய்கிறதுக்கான எண்ணத்தோடு இருக்கிறார், அப்படி ஏதாவது சொன்னால் பரவாயில்ல. அப்படி எதுவுமே இல்லாமல் அவங்க வந்து ஒரு மேலோட்டமான ஒரு காரியத்தை சொல்கிறாங்க. அப்படி சொல்லுகிற போது இந்த நபர் எண்ணத்துக்குள்ளே போக விரும்பலைன்னா இந்த மறைசாட்சிய வாழ்க்கைக்குள்ளே போக விரும்பலை. நம்ம நினைக்கிற ஒரு காரியம் அங்கே இல்லை, ஆனால் அதை நான் எடுத்துக்கொள்கிறேன். இன்றைக்கி நிறைய குடும்பங்கள் ஆத்மார்த்தமாக நீங்கள் உள்ளே பூந்து கேட்டிங்கன்னா அவங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்காத ஒரு வாழ்க்கையைத்தான் வாழ்ந்து கொண்டு இருப்பாங்க. நிறைய பேர் அதுக்கு சாட்சியங்கள் உண்டு, அதை வெளியில் சொல்ல முடியாது, சொல்ல மாட்டாங்க, அது ஒரு மறைந்த சாட்சியம். நீங்கள் வாழ்ந்து கொண்டு இருப்பீங்க, இதை விட்டுட்டு ஓடிட்டால் நல்லா இருக்குமே, இந்த மனுஷனை விட்டுட்டு ஓடிட்டால் நல்லாயிருக்கும், இந்த மனுஷனை விட்டுட்டு ஓடிட்டால் நல்லாயிருக்கும், பட் ஸ்டில் ஐ ரிமெயின், எது நான் வார்த்தை கொடுத்துருக்குறேன். இதுதான் ஆண்டவருக்கு நீங்கள் மறைசாட்சியாய் உங்களை மாற்றிக்கொள்கிற பிள்ளைகள் இருக்கிறோம். நம்ம வாலிப பிள்ளைகள் இன்றைக்கி உலகமெல்லாம் திறந்து கிடக்குது, நீங்கள் என்ன வேணாலும் செய்யலாம். செல்ஃபோன் எடுத்துகிட்டு நீங்கள் போர்வையை போத்திக்கிட்டு வீட்டுக்குள்ளே படுத்துக்கிட்டே என்ன செய்யலாம், அப்பா அம்மாவுடைய கண்ணில் மண்ணை தூவிட்டு தான் நினைத்து கொண்டு நீங்கள் எதை வேணுமானாலும் பார்க்கலாம். அப்போ நாம் நமக்குள்ளேயே ஒரு கண்ட்ரோல், இது என் ஆண்டவருக்கு பிடிக்காது, என் ஆண்டவர் எல்லாத்தையும் பார்த்துட்ருக்கிறார். ஒரு குரு என்ன செய்தாராம், சீடர்களை உருவாக்கிட்டு அந்த சீடர்களுக்கு ஒரு பரீட்சை வச்சாராம், எல்லார் கையிலையும் ஒரு ஆப்பிளை கொடுத்து போய் யாருமே பார்க்காத இடத்துல இருந்து இதை சாப்பிட்டுடுங்க அப்படின்னு வரான், சாப்பிட்டுட்டு வாங்க அப்படின்னு. எல்லாம் போய் சாப்பிட்டு வந்துட்டான், நீ எங்கே சாப்பிட்ட, நான் அங்கே ஏரி கரைக்கு போயிட்டேங்க, ஒரு பயம் இல்லை அப்படின்னு ஒவ்வொருத்தனும் ஒன்று ஒன்று சொன்னான். ஒருத்தன் கடைசியில் ஆப்பிளை கையில் வச்சுருந்தான் ஒரு சீடர், கேட்டார், லூசு பையில சாப்பிட்டுட்டு வரணும்னு சொன்னேன், நீ எப்படின்னா கொண்டு வந்திருக்குற அப்படின்னு. ஐயா, நான் போகிற இடம்லாம் இங்கே யாருமே இல்லைன்னு இல்லாத இடத்துக்கு போக சொன்னீங்க, நான் எங்கெல்லாம் போகிறனோ, என் தேவன் அங்கே இருக்கிறார், என் கடவுள் அங்கே இருக்கிறத நான் பார்த்தேன் அப்படின்னா, யூ ஆர் த நெக்ஸ்ட் லீடர் கம் அப்படின்னாராம். பாருங்கள், இது அதுதான் உண்மை. நம்ம போர்வையை போத்திக்கிட்டோ அல்லது நம்ம மறைஞ்சிக்கிட்டோ ஒரு பாவத்தை செய்கிறோம் அப்படின்னா நம்ம நினைக்கிறோம் யாருக்குமே தெரியல, இல்லை மாண்டவர் பார்த்து கொண்டு இருக்கிறாரு. அப்போது அந்த ஆண்டவர் பார்க்குறாரு, அதனால் நான் இதை செய்ய மாட்டேன். இது மறைசாட்சியம். நம்ம கையில் இருக்குது, மொபைல் இருக்குது, எதை பண்ணாலும் பார்க்கலாம். எத்தனை எல்லோ பேஜஸ் இருக்குது அதில், எத்தனை தவறான காரியங்கள், பார்த்து மகிழக்கூடிய காரியங்கள், கண்ணுக்கு இச்சையூட்டக்கூடிய காரியங்கள். வாலிப பிள்ளைகள் நம்ம யோசிக்கணும். அப்போது நாம் மறைசாட்சியத்துக்குள்ளே போகிறோன்னா, நோ, திஸ் இஸ் நாட் ஃபார் மீ, நான் கிறிஸ்தவ பிள்ளை, நான் இது செய்யக்கூடாது, என் ஆண்டவருக்கு நான் இரத்தம் சிந்தணும். இதுதான் நம்மளுடைய அழைப்பு. இந்த அழைப்புக்குள்ளே நம்ம போகிறதுக்கு ரெடியாக இருக்கிறோமா? அப்பா அம்மா நம்மளை நம்புகிறாங்க, வாலிப பிள்ளைகள் உணர்ந்து கொள்ளணும். தாய் தந்தை நம்மளை நம்புகிறாங்க, நம்பி நம்மளை அனுப்புகிறாங்க ஒரு இடத்துக்கு. அந்த இடத்துல வேலை செய்கிற இடத்துல எல்லோரும் சகஜமாக பழகிறோம், கையை பிடிக்கிறோம், தோளில் கையை போடுறோம், ஸோ எவ்ரி திங் இஸ் ஃபைன் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளையே நம்ம கொடுக்குறோம், எதையாவது குடிக்கிறோம். யோசித்து பார்க்கணும், எங்கே உன் மறைசாட்சிய வாழ்க்கை? யாராவது வந்து கத்தியை கொண்டு உன் கழுத்தை வெட்டினாதான் மறைசாட்சியம் இல்லை, உன்னையே நீ ரத்தம் சிந்தக்கூடிய ஒரு தலமாக அமைத்து கொள்ள வேண்டும். அதுதான் மறைசாட்சியம். ஒரு குருவானவர் நாங்கள் இருக்கிறோம், ஆயர்கள் இருக்கிறாங்க, எங்கள் தளத்திலே அந்த மறைசாட்சியம் உண்டு. அங்கிட்டு தான் கிடையாது, இங்கேயும் இருக்குது. எப்போ ஒரு குருவானவர் இங்கிருந்து கொண்டே மறைசாட்சியத்துக்கு எதிரான வாழ்க்கை வாழ முடியும்? மக்கள் கொடுக்குற காசெல்லாம் வாங்கி சுகபோக வாழ்க்கை செய்யக்கூடாதுன்னு சட்டம் சொல்கிற, சபை சொல்கிற, அல்லது மறை மாவட்டம் கற்றுக் கொடுக்குற சில வழிமுறைகளை மாறி அவரவருக்கு உரிய ஒரு பந்தலை போட்டுக்கிட்டு வாழ முடியும். லிவிங் இன் தேர் ஓன் பேனர் அப்படின்வாங்க. அப்படி வாழ்ந்தோம்னா மறைசாட்சியம் இல்லை. மக்கள் கொடுக்கக்கூடிய ஒவ்வொரு காசுக்கும் நான் கணக்காளியாக இருக்கிறேன், அவருடைய பணிகளுக்கு நான் பொறுப்பாளியாக இருக்கிறேன், அவருடைய வாழ்க்கைக்கு நானும் ஒரு ஜெப பங்காளியாக இருக்கிறேன் அப்படின்னு எந்த குருவானவர் நினைத்து தன்னை ஜெபத்திலும் அவருடைய பணியிலும் இணைத்து தன்னை கரைத்து கொள்கிறாரோ அங்கே தான் மறைசாட்சியம் நிறைவு. ஆயர் ஒருவர் நியமிக்கப்படுகிறார்னா எல்லாரும் என் கண்ட்ரோலில் வந்துட்டாங்கன்னு சொல்லிட்டு அடக்கி ஆளுகிற நிலையில் இருந்தால் அது மறைசாட்சியம் அல்ல. இதை தொட்டுட்டா பிரச்சனை வந்துடும், இதை தொட்டுட்டா பிரச்சனை வந்துடும், இதெல்லாம் தொடப்படாது, தொடாமல் அப்படியே ஓட்டிட்டு வண்டியை போயிட்டு என்னுடைய வயதை முடிச்சுட்டு நான் போயிடுவேன்னு ஒரு ஆயர் நினைச்சா அது மறைசாட்சியம் அல்ல. மறைசாட்சிய வாழ்க்கை வாழாத ஆயர் பெருமக்களையோ அல்லது குருக்களையோ ஆண்டவர் ஏற்றுக்கொள்ள முடியாது, ஏற்றுக்கொள்ள மாட்டார். ஆண்டவர் விரும்புகிறது அவர் வழியில் வருகிற பிள்ளைகளைத்தான். அதனால தான் ஆண்டவர் பார்த்து கொண்டே இருக்கிறார், நேர்மையாளன் எவனாவது இந்த பூமியில் இருக்கிறானா அப்படின்னு ஆண்டவர் தேடிக்கொண்டு இருக்கிறாராம். ஆனால் பைபிள் சொல்லுது யாரையுமே காணலைன்னு. தேவ பிள்ளைகளே, இன்னைக்கு ஒவ்வொருத்தரும் நம்மளுடைய மறைசாட்சியத்தை நோக்கி ஓடணும். கணவர், நீங்கள் வீட்டில் வெளியில் போனால் நீங்கள் குடிக்கலாம், ஆனால் பிள்ளைகள் இங்கே சோத்துக்கு வழி இல்லாமல், வாழ்க்கைக்கு வழி இல்லாமல், உடுக்க உடை இல்லாமல் இங்கே கஷ்டப்படுகிற போது நீங்கள் போய் ஒரு பெரிய பாட்டிலில் ஒரு பெரிய தொகையை நீங்கள் வைத்தீங்கன்னா, என் அன்பு மகனே மகளே, உன்னை தகப்பனாக இருக்கிற உன்னையை பார்த்துக்கிட்டு அப்பா எனக்கு நல்லது செய்வார் என்று பார்த்து கொண்டிருக்கிற அந்த பிள்ளைகளுடைய முகத்தில் நீங்கள் ஒரு இரக்கத்தை பார்க்கணுமே, வேதனையை பார்க்கணுமே, ஐயோ அப்பா நம்மளை காப்பாற்றிடுவார்னு உங்களை பார்த்து கொண்டு இருக்கிறாங்களே, அப்போ உங்களிடத்தில் எது இருக்க வேண்டும்? இந்த மறைசாட்சியத்தினுடைய எண்ணம் இருக்க வேண்டும். பிள்ளைகளுக்காக நான் மரிப்பேன், பிள்ளைகளுக்காக நான் வாழ்வேன். இதுதான் ஒரு தகப்பன் அந்த வீட்டுக்குள்ளே மறைசாட்சியாக இருக்க முடிய காரியங்கள். ஒரு தாய் மறைசாட்சியாக இருக்கணும். பிள்ளைகள் படிக்கிறாங்க, டிவி ஆஃப் பண்ணணும், கதவு உள்ளே சாத்தி போட்டு பிள்ளைகளை உள்ளே விட்டுட்டு அம்மா டிவி பார்த்துக்கிட்டு இருந்தா இது மறைசாட்சியத்தினுடைய அடையாளம் அல்ல. தேவ பிள்ளைகளே, இது மாதிரி நீங்கள் வாழக்கூடிய ஒவ்வொரு கட்டத்திலும் மறைசாட்சியத்தினுடைய அடையாளத்தை நீங்கள் பாருங்கள். ஆண்டவர் ஒரு நாள் அப்படிப்பட்ட மறைசாட்சியத்தை வச்சிருந்தார், இன்றைக்கு மறைசாட்சிய வாழ்க்கை என்பது வித்தியாசமாக இருக்கிறது. ஆண்டவர் மறைசாட்சியாக வாழுகிற பிள்ளைகள் அனைவரையும் அவருடைய கிருபையால் நிரப்புவார், அவர் தன்னுடைய பரிசுத்த கரத்தால் உங்களை தாங்கியிருப்பார். ஆகவே இந்த அருமையான நாட்களில் நீங்கள் இப்படியாய் யாருடைய கண்களுக்கும் தெரியாத விதத்தில் நீங்கள் செய்து கொண்டிருப்பீங்க. நீ செய்கிற அந்த நன்மைத்தனம் மறைசாட்சியத்திற்கான ஒரு காரியத்தை மனிதர்கள் பார்த்து உன் தலையில் கிரீடம் வைக்க போகிறதில்லை, ஆண்டவர் பார்த்து கொண்டே இருப்பார். அவர் தக்க காலத்தில் உன்மீது மழை பொழிய செய்வார், தக்க காலத்தில் உன்மீது ஆசீர்வாதத்தினுடைய அந்த கிருபைகளை நிறைவாய் வைப்பார். அவருடைய கரம், உண்மையான கரம் உன்னை தக்க நேரத்தில் உயர்த்தி ஆசீர்வதிக்கும். நம்பின பிள்ளைகள், ஆண்டவரிடத்திலே நாம் கரம் உயர்த்தி ஜெபிப்போம். நான் செய்கிற இந்த மறைசாட்சிய காரியங்கள் இன்னும் பலப்படணும் ஆண்டவரே என்று மன்றாடுவோம். ஆமென்.
கோதுமை மாவுடன் எம் மனதில் கொண்டுள்ள ஆசையை பிசைந்தெடுத்து வேதனை தீயினில் வேக வைத்து, வேதனை தீயினில் வேக வைத்து நல்வெண்ணிற அப்பமாய் கொண்டு வந்தோம். காணிக்கை பொருட்களை இறைவா, காணிக்கை பொருட்களை இறைவா, எம் கரங்களில் ஏந்தி உம் பீடம் வந்தோ.